நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சின்னம்மை அல்லது தட்டம்மை எனப்படும் மீசில்ஸ் நோய் பரவல் தற்போது ஆஸ்திரேலியாவில் அதிகரித்து வருகிறது. இதற்கான காரணம் தொடர்பிலும் இதன் அறிகுறிகள் மற்றும் இதை எவ்வாறு தடுக்கலாம் என்பது தொடர்பிலும் விளக்குகிறார் சிட்னியில் குடும்ப நல மருத்துவராக பணியாற்றும் நிஷானி நிமலன் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. உங்களது தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் டாக்டர் நிஷானி.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், நாங்கள் இன்றைய தினம் மீசில்ஸ் பற்றி பேச போகிறோம். ஆஸ்திரேலியாவில் மீண்டும் மீசில்ஸ் பரவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நினைத்திருந்தோம் ஆஸ்திரேலியாவில் மீசில்ஸ் இல்லை என்பதாக, ஆனால் பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த மீசில்ஸ் பற்றி கேள்விப்படுகிறோம். இப்போது சற்று அதிகமாகவே கேள்விப்படுகிறோம். ஏன் ஆஸ்திரேலியாவில் இப்போது இந்த மீசில்ஸ் அல்லது தட்டம்மை சின்னம்மை மீண்டும் பரவ ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
ஓம் ரேணுகா, ஏனண்டா இப்ப ஆஸ்திரேலியாவில வந்து பார்த்தோம்னா சுமார் ஒரு 77 பேர்கிட்ட மீசில்ஸ் நோயால பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 2019 ஆண்டுக்கு பிறகு, அதாவது ஒரு 6 வருடங்களுக்கு பின், இப்பதான் நாங்க மீண்டும் அதிக எண்ணிக்கையில் இந்த மீசில்ஸ் நோயை காணுகிறோம். அதற்கு என்ன காரணம் என்று நாங்க பார்த்தோம்னா, தற்போது உலகிலேயே பல நாடுகள்ல மீசில்ஸ் பரவ தொடங்கியுள்ளது. மீசில்ஸ் வந்து மிக விரைவில் ஒரு பரவும் ஒரு தொற்று நோயாக இருக்கிறது. இப்ப என்னண்டா ஆஸ்திரேலியால இருந்து இப்ப கோவிட் காலத்தில் ஆட்கள் பெரிசாக பிரயாணம் செய்ய இல்லை, ஆனா இப்ப வந்து ஆஸ்திரேலியால இருந்து பலர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அதே போல வெளிநாடுகளில் இருந்தும் பலர் ஆஸ்திரேலியாவுக்கு வருகிறார்கள். அதனால இப்ப அவர்கள் அந்த சின்னம்மை வந்து கூடுதலாக இருக்கிற வேற நாடுகளிலிருந்து எங்கட நாடுகளை ஆஸ்திரேலியாக்களை இவர்கள் சென்று வரும் போது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த நோய் பரவுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் வந்து குழந்தைகளுக்கு அந்த இம்யூனைசேஷன் தடுப்பூசி கொடுக்கும் வீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. தற்போது ஆஸ்திரேலியாவில தடுப்பூசி வீதம் 95 வீதத்தை விட குறைவாக இருக்குது. மொத்தமாக இப்படி தடுப்பூசி வீதம் குறைந்தால் அந்த சமூகத்துல எதிர்ப்பு சக்தி, அதாவது அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி வந்து குறைந்திருக்கிறது. அதாவது அந்த சமூகத்தில் உள்ள சிலருக்கு, லைக் சில கூட்டங்கள், அது ஹை ரிஸ்க் குரூப்ஸ் என்று சொல்லுவோம், இவர்களுக்கு வந்து இந்த மீசில்ஸ் இலகுவாக பரவும் மற்றும் அதுபோல அவர்களை கூடுதலாக பாதிக்கவும் கூடும். அதால நாங்கள் இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி, சமூகத்திலேயே இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு நாங்கள் அந்த தடுப்பூசி வீதத்தை மீண்டும் கூட்டு பார்க்க வேண்டும். இப்ப வந்து இந்த காலத்துல ஒரு கொஞ்சம் அந்த வேக்சின் ஹெசிடன்சி என்று ஒன்று வந்திருக்கு. அது என்னண்டா, கோவிட் வந்த காலத்துல பல ஊசிகள் எடுத்து இப்ப மக்களுக்கு வந்து அந்த ஊசிகள் எடுக்க வேண்டாலே கொஞ்சம் பயப்படுறார்கள், விரும்புறார்கள் இல்லை. இதனாலையும் உங்களுக்கு இப்ப ஆஸ்திரேலியாவில் இம்யூனைசேஷன் தடுப்பூசிகள் எடுக்கிற வீதம் வந்து குறைந்துள்ளது. இத்தகைய காரணங்களால தான் இப்ப நாங்க ஆஸ்திரேலியாவில் மீண்டும் மீசில்ஸ் பரவ ஆரம்பித்துள்ளது.
அப்படி என்றால் ஒருவருக்கு மீசில்ஸ் வந்து விட்டது என்பதை நாங்கள் என்னென்ன அறிகுறிகளை வைத்து அறிந்து கொள்ளலாம், வெளிப்படையாக தெரியுமா?
ஓ, என்னண்டா, மீசில்ஸ் உள்ளவர்கள் மிகவும் சுகவீனமாக இருப்பார்கள். அவர்களுக்கு காய்ச்சல், அதாவது 38 டிகிரிஸுக்கு மேற்பட்ட காய்ச்சல், தடிமல், இருமல், கண்ணோய் போன்ற அறிகுறிகள் ஆரம்பத்துல இருக்கும். ஆங்கிலத்துல இதை நாங்க 3 C's, கோஃப், கொரைசா, கன்ஜங்டிவைட்டிஸ் என்று கூறுவோம். சிலருக்கு வாய்க்குள் சிறு வெண் புண்ணிகளை காணலாம். 3 to 5 நாட்களுக்கு பிறகு சருமத்தில் சிவப்பு பருக்கள், அதாவது ஒரு ரேஷ் தோன்றும். இது காதுக்கு பின்னாலும் முகத்திலும் தொடங்கி பின்னர் உடல் முழுவதும் பரவும். சிலருக்கு மட்டும் இந்த சின்னம்மை காரணமாக சில காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது சிக்கல்கள் வரலாம். உதாரணமாக நியூமோனியா, காது இன்ஃபெக்ஷன், மூளை வீக்கம், அதாவது என்கெஃபலைட்டிஸ் போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இதனால் மீசல்ஸ் அறிகுறிகள் வந்தால் உங்கள் குடும்ப வைத்தியருடன் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள்.
சரி, நீங்கள் இந்த காய்ச்சல் சொன்னீர்கள் டாக்டர், அதே போன்று ரேஷை பற்றியும் சொன்னீர்கள். ஆனால் இந்த அறிகுறிகள் வேறு சில நோய்களுக்கும் காணப்படலாம் இல்லையா? அப்ப எப்படி பிரித்தறிவது ஒருவர் இது மீசில்ஸ் வந்திருக்கிறது அல்லது இது வேறு ஒரு பிரச்சனை என்றதை நாங்கள் எப்படி பிரித்தறியலாம்?
ஓம் ரேணுகா, இதற்கு நீங்கள் உங்கள் மருத்துவர் சில பரிசோதனைகளை செய்து அதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். மூக்கிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் துடைப்பு, அதாவது நோஸ் அண்ட் த்ரோட் ஸ்வாப் எடுப்போம். அது மட்டுமல்ல, உங்கள் யூரின் டெஸ்ட், அதாவது சிறுநீர் மற்றும் பிளட் டெஸ்ட், இரத்த டெஸ்டிங் செய்து இதை நாங்கள் மீசில்ஸ் நோயா என்று நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம்.
அப்படி என்றால் என்னென்ன சிகிச்சைகள் இருக்கின்றன? எவ்வளவு நாட்கள் எடுக்கும் குணமாக?
என்னண்டா, மீசல்ஸ் வந்து ஒரு வைரஸ் கிருமியால் வரும் ஒரு தொற்று நோய். அதனால் அதற்கென்று சொல்லி குறிப்பான மருந்து இல்லை. ஆனாலும் நாங்கள் அந்த சிம்டம்ஸ், அறிகுறிகளை குறைக்கும்படி சிகிச்சை அளிப்போம். படுக்கையில் நல்லா ஓய்வெடுக்கணும், அப்ப நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய குடிபானங்கள் அருந்த வேணும், காய்ச்சலுக்கு பனடோல் எடுக்கலாம். அநேகமானோர் சுமார் ஒரு 2 வாரங்களில் மீண்டும் முழுமையாக குணமடைகின்றனர்.
இதேவேளை டாக்டர், நாங்கள் மிக பெரிய ஒரு கொரோனா அலையிலிருந்து தப்பி பிழைத்திருக்கிறோம். இந்த மீசல்ஸ் இப்போது பரவுகிறது என்பதை பார்க்கிற போது சிலருக்கு ஒரு ஐயம் எழலாம், இது திரும்பவும் கோவிட் மாதிரி மீசல்ஸ் பரவக்கூடுமா என்று. அதற்கான ஆபத்து இருக்கிறதா டாக்டர்?
நாங்கள் தற்போது அந்த அளவில் மீசல்ஸ் பரவும் என்று நம்பவில்லை. நாங்கள் என்னென்றால் மக்களுக்கு இப்பவே விழிப்புணர்வை உண்டாக்க இருக்கிறோம். ஏனென்றால் நேரத்துக்கு குழந்தைகளுக்கு வந்து ஊசிகளை போட்டு, மற்றது பாசல் இம்யூனிட்டி, அதாவது உடம்பில் முழு தடுப்பு இல்லாதவர்களை வைத்தியிடம் சென்று ஊசி பூஸ்டர் டோஸ் எடுக்கும்படியும் சொல்லுறோம். மற்றது இப்ப வந்து ஆராய்ச்சி நடக்கிறது அமெரிக்காவில ரிசர்ச் சென்டர்ஸ்ல, கொஞ்சம் இப்படி கூடுதலாக பரவ ஆரம்பித்ததுண்டா. நாங்கள் குழந்தைகளுக்கு இப்ப ஆஸ்திரேலியால 12 மாசத்தில் தான் ஊசி கொடுக்கிறோம், தடுப்பூசி, எம்எம்ஆர் ஊசி. அதை 4 மாதத்திலிருந்தே குழந்தைகளுக்கு கொடுக்கலாமோ என்றும் ஆராய்ச்சி நடக்கிறது. அதால எப்படியும் நாங்கள் கோவிட் மாதிரி மீசல்ஸ் பரவுவதை நாங்கள் தடுக்கலாம் என்று நம்புறோம்.
சரி, அதே போன்று குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி கொடுப்பதை பற்றி சொன்னீர்கள் டாக்டர். இந்த மீசல்ஸ் யாரை அதிகம் பாதிக்க கூடும்? குழந்தைகளைத்தான் பாதிக்குமா அல்லது அனைவரையும் பாதிக்குமா?
இல்ல, இப்ப சில ஹை ரிஸ்க் குரூப்ஸ் என்று சொல்லுவோம், அது வந்து அண்மையில் பிறந்த குழந்தைகள், அவங்களுக்கு வந்து உடம்பில் தடுப்பு குறைவு, மற்றது வேறு நோய்களால் உடலில் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள், அதாவது ரிடியூஸ்ட் இம்யூனிட்டி உள்ளவர்கள், மற்றது முதியோர்கள், இவர்களுக்கு வந்து மீசல்ஸ் வந்து இலகுவாக தொற்றலாம். மற்றது ஊசி போடாதவர்கள் ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள், இவர்களும் கூடுதலாக இவர்களுக்கும் இந்த வியாதி பரவலாம்.
எந்த ஒரு விடயத்தையும் வரமுன் தடுப்பதுதான் மிகச்சிறந்தது. மீசில்ஸ் உங்களுக்கு வராமல் எப்படி தடுக்கலாம் டாக்டர்?
முக்கியமாக மீசில்ஸ தடுக்கிறதுக்கு வந்து தடுப்பூசி, அதாவது இம்யூனைசேஷன் தான் மிகவும் முக்கியமானது. இப்ப வந்து ஆஸ்திரேலியாவில வந்து குழந்தைகளுக்கு 12 மாதத்திலையும் 18 மாதத்திலையும் எம்ஆர்ஆர் ஊசியை போடுகிறார்கள். ஆனால் இப்ப நாங்க வந்து குழந்தைகள் மீசல்ஸ் வந்து கூடுதலாக இருக்கிற நாடுகளுக்கு அவர்கள் போகின்றார்கள் என்றால் 6 மாதத்திலிருந்தே இந்த ஊசியை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் திருப்பி நாட்டுக்கு வரும்போது அந்த 12 மாதம் மற்றது 18 மாத ஊசிகளை எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்றால், அந்த 2 ஊசிகள், எம்எம்ஆர்க்கு வந்து 2 ஊசிகள் எடுக்கிற அந்த நடைமுறை வந்து 1990ஆம் ஆண்டுக்கு பின்னர்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு முன்னர், அதாவது 1965ஆம் ஆண்டிலிருந்து ஒரு எம்எம்ஆர் ஊசி தான் கொடுத்தவர்கள். அதால அந்த காலத்தில் ஊசி பெற்றவர்களுக்கு இந்த மீசல்ஸுக்கு முழு எதிர்ப்பு சக்தியும் இல்லை, அதாவது ஒரு பார்ஷியல் இம்யூனிட்டி என்று தான் இருக்கிறார்கள். சோ இவர்கள் வந்து வைத்தியரிடம் சென்று எம்எம்ஆர் பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு வந்து அந்த சிறு வயதிலேயே மீசல்ஸ் வந்தவர்களுக்கு இயற்கையாகவே உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டு. ஆனா இப்ப உங்களுக்கு மீசல்ஸ் ஊசி நீங்கள் எடுத்த நீங்களோ, அல்லாட்டி உங்களுக்கு இந்த வியாதி வந்ததோ, அல்லாட்டி எதிர்ப்பு சக்தி இருக்கோ என்று அறிய விரும்பினீங்கள் என்றால் நீங்கள் வைத்தியரிடம் சென்று ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு இரத்த சோதனை செய்து இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்ப உங்களோட உடம்புல இந்த மீசல்ஸ்க்குரிய தடுப்பு இல்லையென்னால் நிச்சயமாக நீங்கள் அந்த எம்எம்ஆர் ஊசியில அந்த ரெண்டு டோசஸை நீங்க எடுத்துக்கொள்ள வாங்க. நாங்க முக்கியமாக இப்ப மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள், குழந்தை பராமரிப்பு மையங்களில் வேலை செய்பவர்களுக்கு இதை நாங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும். மற்றது என்னண்டா ரேணுகா, இப்ப சின்னம்மை அண்ட் உங்களுக்கு மீசல்ஸ் வந்திருக்கு, நீங்க இப்பதான் வேற நாட்டுல இருந்து டிராவல் பண்ணி வந்து உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு நினைச்சீங்களா, நீங்க வந்து மருத்துவமனைக்கு சென்று அங்கே வந்து வைத்தியரை பார்க்க காத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த மீசல்ஸ் அப்ப விரைவில் பலருக்கு பரவும். நீங்கள் அங்கே அறையில இருக்கும் போதே அங்கே இருக்கிற பலருக்கு பரவக்கூடியது. அதால உங்களுக்கு வந்து இப்படி மீசல்ஸ் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்களா, நீங்க தொலைபேசியில முதல்ல உங்கள் குடும்ப வைத்தியரோட தொடர்பு கொள்ளுங்க. அவர் உங்களை ஒரு தனிமையான முறையில் பார்வையிட ஏற்பாடுகள் செய்வார். மற்றது என்னண்டா, இப்ப உங்களோட குழந்தைகளுக்கு மீசல்ஸ் இருக்கண்டா, அவர்கள் முழுமையாக குணமடையும் வரை அவைகளை பாடசாலைக்கோ சைல்ட் கேர்க்கோ அனுப்ப வேண்டாம். கூடுதலாக இப்ப மீசல்ஸ் அந்த ரேஷ் வந்து ஒரு 4 நாட்களுக்கு பின்னர் அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறையும். அதற்கு பிறகு குழந்தை சுகமாக இருந்தால் நீங்கள் வந்து குழந்தைகளை மீண்டும் அனுப்பலாம். வழக்கமாக நாங்கள் செய்யும் அந்த சுகாதார பழக்கங்களையும் நாங்கள் பின்பற்றுவது முக்கியம். ஏனென்றால் மீசல்ஸ் இருக்கேக்க நாங்கள் தும்முவோம், இருமுவோம். அதால வந்து நாங்கள் எப்பவும் தும்மும் போது வாய் மூக்கை மூட வேண்டும். கைகளை வந்து அடிக்கடி கழுவுங்கோ. மற்றது நீங்கள் குடும்பத்தில் மிச்ச ஆக்கள்கிட்ட கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அறையில் தனிய இருக்கணும் முழுமையாக நீங்கள் சுகமடையும் வரை. ஆஸ்திரேலியால வந்து ஒரு பொது சுகாதார பிரிவு பப்ளிக் ஹெல்த் யூனிட் உள்ளது. இவர்கள் வந்து என்னடா மீசல்ஸ் உங்களுக்கு உள்ளதென்று உங்களோட மருத்துவர் இவர்களுக்கு அறிவிப்பார். அல்லாட்டி நீங்கள் அந்த டெஸ்ட் செய்யும் போது அந்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபார் மீசல்ஸ் என்று வந்தால் அவர்களே உங்களுடன் தொடர்பு கொள்வார்கள். ஏனென்றால் உங்களோட தொடர்பு கொண்டவர்களுக்கும் இந்த நோய் வரலாம். அதால அவர்களை வந்து அடையாளம் காண முயற்சி செய்வார்கள். அதாவது கான்டாக்ட் ட்ரேசிங் என்று சொல்லுவோம். இப்படி செய்வதால சமூகத்தில் இந்த நோய் பரவுவதை குறைக்க பார்க்கிறோம். முக்கியமாக நான் என்ன கடைசியாக சொல்ல விரும்புகிறேன் என்றால், நாங்கள் எல்லோரும் இந்த உயர்ந்த தடுப்பூசி விகிதங்கள் அதாவது ஹை இம்யூனைசேஷன் ரேட்ஸ பராமரிக்க வேண்டும். மற்றது விழிப்புணர்வுடன் இருந்தால் நாங்கள் சமுதாயத்தில் இந்த மீசல்ஸ் நோய் பரவுவதை குறைக்க முடியும். நாங்கள் மீசல்ஸ் வந்து இப்ப கோவிட் மாதிரி பெருமளவில் பரவும் என்று நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் இதை தடுக்கும் முறையை தான் பார்க்க வேண்டும்.
தடுப்பூசிக்கு மீண்டும் வந்தால் டாக்டர், தடுப்பூசியை போட்டுக்கொள்ள அதாவது முழுமையாக போட்டுக்கொள்ளாதவர்களோ அல்லது சந்தேகம் இருந்து இரத்த பரிசோதனை செய்து அவர்களும் போட்டுக்கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு அதை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியுமா டாக்டர், அல்லது அதற்கு பணம் செலுத்த வேண்டுமா?
இப்ப சிறு குழந்தைகளுக்கு ஆஸ்திரேலியாவில் இலவசமாகத்தான் இந்த எம்எம்ஆர் ஊசி வழங்கப்படுகிறது. மற்றது 1965 பின்னர் அந்த ஒரு ஊசி மற்றும் பெற்றவர்கள் வந்து பூஸ்டர் டோஸ் அல்லாட்டி இன்னொரு ஊசியை வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்ப பிற நாடுகளில் இருந்து வந்து உள்ளவர்கள் மற்றது அந்த ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் வந்து தடுப்பூசி எடுக்க விரும்பினால் அதை வந்து அவங்க இரத்த சோதனை செய்து தடுப்பு இல்லை என்றால் அதை வாங்கித்தான் போட வேணும். ஆனா கூடுதலாக சமுதாயத்தில் முழுமையாக இலவசமாகத்தான் எம்எம்ஆர் ஊசி வழங்கப்படுகிறது.
மிக்க நன்றி டாக்டர், மீசில்ஸ் பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.